ஓம் நம சிவாயா. குழந்தைங்களா வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோவில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். குங்கிலிய கலையனாரோட கதையை பார்த்தோம் இல்லையா? அவரோட பக்தியை இன்னும் ஊராருக்கு எடுத்து காமிக்க திருப்பனந்தாள் அப்படின்ற ஒரு திருத்தலத்தில் பெருமான் இன்னொரு அதிசயத்தை ஏற்படுத்தினார். தாடகைன்ற பெண், ஆதிசைவ பெண், பெருமான் மேல ரொம்ப பக்தியா இருந்தவங்க. பெருமானுக்கு ஆசை ஆசையா உயர் ரக மலர்கள் தேர்ந்தெடுத்து அதுல மொட்டுக்கள் மட்டும் எடுத்து அற்புதமா மாலை கட்டி கொண்டு வராங்க. பக்தர்களோட பக்தியில பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு செய்வாங்க. சிலர் வந்து நிறைய பாடல்கள், ஸ்லோகங்கள், பதிகங்கள் பாடுவாங்க. சிலர் வந்து பெருமானுக்கு நல்ல பொருட்கள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. தேங்காய், பூப்பழம், வீட்டிலேயே நல்ல பிரசாதம் செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் வந்து கோயிலுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இந்த தாடகைன்ற பெண்ணுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நிறைய பூக்கள் கட்டணும். அதில் வந்து குற்றமில்லாத பூக்கள், அதாவது வாடின பூவோ, நசுங்கின பூவோ, அழுகின பூவோ இல்லாமல் புது புது பூக்கள், அன்னன்னைக்கு மலர்ந்த புது புது பூக்கள், அதுவும் மொட்டாவே இருக்கணும். பெருமான் கிட்ட போனதுக்கு அப்புறம்தான் அது மொட்டு விரிஞ்சு மலர் கொடுக்கணும். ஏன்னா முதல்லயே வந்து வண்டு எல்லாம் உள்ளே உட்காந்து அந்த தேனெல்லாம் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து பூ கட்டுவாங்களாமா இந்த தாடகை. அந்த மாலையை கட்டும்போது அவங்க அக்கம் பக்கத்தில் அரட்டை அடிக்கிறது, வீண் கதை பேசுறது, வேண்டாத செயல்கள் எல்லாம், அந்த மாதிரி வேண்டாத செயல்கள் எல்லாம் விட்டுட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை ஊதி ஒவ்வொரு பூவையும் ஆசை ஆசையா பக்தி ததும்ப அழகா கட்டுவாங்களாமா. அவ்வளோ அழகா கட்டின மலர் மாலையை எல்லாரும் உயர்ந்து பார்க்க பெருமானுக்கு மாலையா அணிவிக்க கோயிலுக்குள்ள ஒரு நாள் போறாங்க. பூஜை முடிஞ்சதும் மலர் மாலையை எட்டி இறைவன் மேல போட முயற்சி செய்யறாங்க தாடகை. ஆனா பாவம் அவங்களுக்கு எட்டவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எழும்பி எழும்பி தாடகை மலர் மாலையை போட முயற்சி செய்யறத பார்த்து சிவபெருமானே, அவர் தான் கருணை கடலாச்சு, அவரே தாடகை மேல இரக்கம் கொண்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய லிங்கத்தை கொஞ்சம் சாய்ச்சி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் சாய்ச்சி கொடுத்தா தாடகையோட கைக்கு மலர் மாலை போட எட்டும் அப்படின்னு லேசாக சாய்க்கிறாரு. தாடகை கைக்கு இப்போ ஈஸியாக எட்டிடுச்சு. சந்தோஷமாக மலர் மாலையை போட்டுட்டு மகிழ்ச்சியோட வணங்கிட்டு போயிடுறாங்க. பக்தர்களோட பக்திக்காக தான் எவ்வளோ வேணாலும் இறங்கி வருவேங்கிறத காமிக்க இறைவன் அப்படி சாஞ்ச நிலையே இருக்காரு. அப்படியே இருந்துட்டாரு, திரும்பி அவரு நேரா வரல. ஏன்னா இது தாடகையோட பக்தியை எல்லாருக்கும் தெரியட்டும், ஏன் லிங்கம் யாராவது புதுசா அந்த கோயிலுக்கு வராங்கன்னு வைங்க, என்ன இங்க சாமி இப்படி சாஞ்சிருக்கே, ஏன் லிங்கத்தை நீங்க நேரா வைக்கலையா, நீங்க வந்து கருவறையில வந்து இறைவனை எழுந்தருளை பண்ணும்போது நேரா வைக்காம இப்படி கோணலா வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை இல்லை, இது வந்து பெருமான் நீங்க வந்து அவ்வளோ சாநித்தியத்தோட இருக்காரு, தன்னை வந்து பார்க்குற ஒவ்வொரு பக்தர்களையும் வந்து வணங்குற ஒவ்வொரு பக்தர்களையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி தாடகைன்னு ஒருத்தவங்க வந்து அவங்க மலர் மாலை அழகாக தொடுப்பாங்க, அவங்க மாலை போடுறதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு எட்டவே இல்லை, லிங்க பெருமானுடைய திருமேனி வந்து எட்டவே இல்லை, பெருமான் அதுக்காக சாஞ்சு கொடுத்தாராக்கும் அப்படின்னு அந்த கதையை வந்து எல்லாரும் சொல்றதுக்காக ஏதுவாக அப்படியே பெருமான் வந்து சாய்ந்த நிலையிலேயே வந்து பெருமான் இருக்காரு. இது வந்து அங்கே இருக்கிற பெருமானுடைய சாநித்தியத்தை காமிச்சாலும் அவர் தாடகையோட பக்தியை அவர் அங்கீகரிச்சதை காமிச்சாலும், இவ்வளோ நாளாக நேராக அழகாக நின்றுட்டு இருந்த பெருமான் இப்போ சாஞ்சிருக்காரே அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை. அவருக்கு அலங்காரம் செஞ்சா அது முன்ன போல அழகா இல்லையோ அப்படின்னு ஒரு சங்கடம். ஆபரணங்கள் சூட்டினால் அது நேரா நிக்கல, தங்க காப்போ வெள்ளி காப்போ வச்சா இப்போ பெருமான் சாஞ்ச நிலையில இருக்கிறதுனால அந்த தங்க காப்பும் வெள்ளி காப்பும் வந்து நிற்க மாட்டேங்குது. பெருமான் மேலே போட்டால் அது வந்து கரெக்டாக செட் ஆகி நிற்க மாட்டேங்குது. அபிஷேகம் செஞ்சால் அது நேராக பெருமான் மேலே அபிஷேகம் செஞ்சால் எப்படி இருக்கும், அது மேலே லிங்கத்தின் மேலே ஊற்றி அது அப்படியே அந்த ஆவுடை வழியாக கீழே விழும். அங்கே கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சு நமக்கெல்லாம் அதை பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அது சாஞ்சு இருக்கிறதுனால வந்து அந்த ஆவுடை மேலே அழகாக வரமாட்டேங்குது, எங்கெங்கேயோ வழிஞ்சு போகுது அப்படின்னு ஒரே குறை எல்லாம் இருக்கும். அந்த ஊர் மன்னன்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க, மன்னா இந்த மாதிரி பெருமானுடைய லிங்கம் வந்து சாய்ஞ்சிருக்கு, ஒருவேளை அதனால் ஏதாவது குற்றம் குறை ஏற்பட்டுருமோ, நாட்டில் ஏதாவது பஞ்சம் பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரே ஆயிருக்கு அப்படின்னு எல்லாரும் மன்னன்கிட்ட போய் முறையிடுறாங்க. இதில் இருக்கிற மன்னனுக்கு இதில் இந்த இது வந்து சாதாரண பிரச்சனையாக வந்து தெரியுது. இவ்வளோதானா பிரச்சனை, இதுக்கு போய் தானா எல்லாரும் கவலைப்படுறீங்க, நாளைக்கே நம்ம கோயில் சிற்பங்கள் செதுக்கிற ஸ்தபதிகளை அழைச்சிட்டு போய் நேராக நிமித்தி வச்சிடலாம், அவ்வளோதானே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. யாரும் சேர்ந்து லிங்கத்தை நேராக வச்சிடலான்னு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க. மறுநாள் வந்து ஸ்தபதிகள் போகிறாங்க. ஸ்தபதிகள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கோயில் சிற்பங்களில் வந்து யார் வேணாலும் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி சாதாரணமாக வந்து செதுக்கிட முடியாது, அதுக்கு சில நியமங்கள் இருக்குது. முதல்ல கல்லை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் நேரம் குறிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து சின்னதுலேருந்து இறை வடிவங்களை சிலைகளை வந்து சின்னதுலேருந்து முறையாக குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அதை வந்து செதுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்தபதிகள் எல்லாரும் வந்து சேர்ந்து மன்னன் அனுப்பினாருன்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி லிங்கத்தை நேராக வச்சிடலான்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க, இழுக்கிறாங்க. பெருமான் அவராகவே சாஞ்சார், அவர் நினச்சா மட்டும்தான் எழுந்து நேராக காட்சி தருவார். இது புரியாமல் லிங்கத்தை சுற்றி இருக்கிற பீடத்தை உடச்சிட்டா லிங்கத்தை வெளியே எடுத்துடலாம், அப்புறம் புதுசாக பீடம் அமைச்சு லிங்கத்தை நேராக வைக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பீடமெல்லாம் உடைக்கிறதுக்கு வரவே இல்லை. கயிறு கட்டி இழுத்து பார்க்குறாங்க, வரலை. யானையை கட்டி இழுத்து பார்க்குறாங்க அந்த லிங்கத்தை நேராக கொண்டு வந்துடலான்னு, வரலை. பூஜைகள் செய்கிறாங்க, ஹோமங்கள் என்னென்னமோ செஞ்சு வேண்டி பார்க்குறாங்க, எதுக்கும் பெருமான் அசையவே இல்லை. இந்த அதிசயம் காட்டுத்தீ போல எல்லா ஊருக்கும் பரவுது. குங்கிலிய கலையனார் காதுக்கும் வந்து சேருது. மன்னனோட கவலையை தெரிஞ்சுக்கிட்ட கலையனார் திருப்பரந்தாளுக்கு கிளம்பி போகிறார். ஆலயத்தை பலமுறை சுற்றி வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி குங்கிலிய தூபம் விட்டு பெருமான் நேராக நிற்க வேண்டி இறைஞ்சி கேட்கிறார். ஆனால் பெருமான் அப்படியே சாய்ந்த குளத்திலேயே தான் இருக்கார், நேராக வரல. இப்போது கலைஞர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மலர் மாலையை பெருமானுக்கு சூட்டுறார். அந்த மாலையோட ஒரு முனை பெருமானுடைய லிங்கத்தின் மேலே இருக்குது, இன்னொரு முனை வந்து ஒரு கயிற்றுனால கட்டி அந்த கயிற்றை சுருக்கு போட்டு தன் கழுத்தை சுற்றி இறுக்கி கட்டிக்கிறாரு குங்கிலிய கலைஞர். கட்டிட்டு பெருமான் கிட்ட வேண்டுறாரு, பெருமானே என் கழுத்தில் இருக்கிற இந்த கயிற்றில் உன்னை நான் கட்டி இழுக்க போகிறேன், ஒன்று நீ நேராக நின்று எங்களுக்கு அருள் புரியணும், இல்லைன்னா இந்த கயிற்றில் இருக்கிற சுருக்கு இறுகி என் உயிர் போகட்டும் அப்படின்னு கழுத்தில் சுருக்கு கயிற்றை மாட்டி பெருமான அவர் மேலே சுற்றி இருந்த மலர் மாலையை கொண்டு இழுக்க ஆரம்பித்தார் கலையனார். என்ன ஆச்சரியம், அது வரைக்கும் 10-15 பேர் சேர்ந்து தள்ளி பார்த்தாங்க, யானையை வச்சு இழுத்து பார்த்தாங்க, நிறைய பேர் ஒரு 100 பேர்லாம் சேர்ந்து கயிறை பிடிச்சி இழுத்து பார்த்துருப்பாங்க. அப்போலாம் அசையாத பெருமான் ஒரு மெல்லிய மலர் மாலையை கட்டி குங்கிலிய கலையனார் இழுத்ததும் சட்டுன்னு நேரா அமர்ந்துட்டாரு. கழுத்துல இருந்த சுருக்கு மலர் மாலையா மாறிடுச்சு. மன்னனுக்கும் கூடியிருந்த அத்தனை பேருக்கும் ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். மாகேஸ்வரா, மகாதேவா, பெருமானே, அம்பலக்கூத்தான்னு ஒரே கோஷம். எல்லாரும் புல்லரிச்சு போய் நின்னாங்க. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுறவர் இறைவன் அப்படின்னு தாடகை மலர் சூட சாஞ்சோ, கலையனார் மலர் சூட எழுந்தும் நின்ன நம்ம பெருமான், பிஞ்சு குழந்தைகள் நீங்கெல்லாம் மனம் உருகி என்ன வேண்டினாலும் உடனே கொடுப்பாரு. நேரடியாக வரலனாலும் வேற ரூபத்திலாவது வந்து உங்களை காப்பாற்றுவார். நாம் அவர் மேலே வைக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பு. நம்பிக்கை வைக்கணுங்கிறதுக்காக மூடத்தனமான நம்பிக்கை, நம்ம சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சேன், என்னைய கைவிட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. இப்படித்தான் கதை கேட்ட ஒருத்தன் கடவுள் மேல நம்பிக்கை வச்சா கடவுளே பாத்துக்குவாருன்னு எதுக்கெடுத்தாலும் சொல்லிட்டே இருந்தான். அம்மா ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வந்துருச்சு. யானை பாகன் கத்திக்கிட்டே ஓடுறான், மதம் பிடிச்ச யானை வந்துருச்சு ரோட்டுக்கு, ஐயா என் யானைக்கு மதம் பிடிச்சு ஓடி வருது, எல்லாரும் ஓடி போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்கன்னு தெரு தெருவா கத்திக்கிட்டே ஓடுறான். எதிரில் நம்ம கதை கேட்ட அறிவாளி வரான். எல்லாம் இறைவன் செயல், அவன் பார்த்துக்குவான், இவன் மட்டும் அப்படின்ட்டு இவன் மட்டும் கூட்டம் ஓடுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறானாமா. வழியில் அவனோட ஃப்ரெண்டு வரான், டேய் ஓடுடா யானை ஒன்றும் வேகமாக வருது அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம பக்திமான் உட்ரா கடவுள் பார்த்துக்குவாருன்னு உதறி விடுறானாமா. ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்திருப்பான், அவனோட தம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வர்றான். அண்ணா சைக்கிளில் ஏறிக்கோ வேகமாக போயிடலாம் யானை வருது அப்படின்னு சொல்கிறான். அவனையும் தள்ளி விட்டுட்டு ஏதோ பட்டத்து யானை இவன் கழுத்தில் மாலை போட்டு ராஜாவாக்க போகிறது மாதிரி தைரியமாக நடந்து போகிறான். யானை வந்துச்சு, இவன் போய் அது முன்னால் தைரியமாக நிற்கிறான். எனக்கு வந்து இறைவனுடைய துணை இருக்குது, நீ வந்து என்னை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு யானை முன்னால் தைரியமாக கை வச்சுட்டு நிற்கிறான். யானை வந்துச்சு, இவன் மேலே ஒரே மிதி, அவ்வளோதான், ஆள்காலி. இவன் ஆத்மா கடவுள்கிட்ட போகுது. அங்கே போய் நம்ம அறிவாளி சண்டை போடுறான். யார்கிட்ட? இறைவன்கிட்டே. இறைவா உனக்கே இது நியாயமா? உன்னை நம்பினேன்ல, இப்படி என்னை காப்பாற்றாம விட்டுட்டியே அப்படின்னு கேட்குறான். கடவுள் சொன்னார், நான் தான் உன்னை மூணு வாட்டி காப்பாற்ற வந்தேனே, நீ தானே தப்பிக்காமல் விட்டுட்ட அப்படின்னு. மூணு வாட்டியா? எப்போ சாமி வந்தீங்க அப்படின்னு இவன் கேட்டானாமா. அதுக்கு கடவுள் சொன்னாராம், முதல் வாட்டி பாகன் வந்து உன்னை ஓட சொன்னானா? ஆமாம் சொன்னான் அப்படின்னானாமா. ரெண்டாவது வாட்டி உன் நண்பன் வாடான்னு கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்தானா? ஆமாம் இழுத்தான் அப்படின்னானாமா இவன். மூணாவது தரம் உன் தம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து உன்னை ஏறிக்க சொல்லி கூப்பிட்டானா? ஆமா கூப்பிட்டான். இப்போ இதுக்கு மூணு வாட்டி வந்ததும் நீங்களா சாமி அப்படின்னு நான் இவன். இதுக்கு மேல நான் என்ன செய்யட்டும்? நான் தான் மூணு முறை வேற வேற ரூபத்துல வந்து உன்னை எச்சரிக்கை செஞ்சேன், காப்பாத்த வந்தேன், நீ தானே மறுத்தேன்னு கேட்டாராமா. ஸோ குழந்தைகளா, இறைவன் மேல நம்பிக்கை வேணும். இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற நம்முடைய அறிவையும் உபயோகப்படுத்த வேணும். சாமி ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நேராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்னாதான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது. அவர் எப்போ எந்த ரூபத்தில் வருவாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உதவுவார். நீங்கள் உங்கள் முயற்சிகளையும் செய்யணும். உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யறதுக்கு தான் இறைவன் உங்களுக்கு கண்ணு காது கை கால் அறிவு, யோசிக்கிறதுக்கு அறிவு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதையும் நீங்களே அதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் காப்பாற்றிக்கணும், இறை பக்தியிலையும் முன்னேறி வரணும். சரியா? வணக்கம்.